செல்வம் நல் உறவின்றி செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல்லரம்பின்றி யாவர்க்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. அதாவது செல்வம் அப்படின்னு ஒன்று, இது நல்ல பலமான செல்வத்தை பெற்றிருப்பது. நல்குறவு அப்படின்னா வறுமைன்னு பொருளுங்க. இந்த ரெண்டும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். சில நேரங்களில் செல்வ செழிப்பு நிற்கும், சில நேரங்களில் வறுமை என்பது வரும். இது ரெண்டும் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு முன் வினை காரணமாக வறுமைன்னா என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களும் உண்டு, செல்வம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டும் உலகத்துல பார்க்கலாம். மிகுதியாக பார்க்கின்ற பொழுது ரெண்டும் மாறி மாறி வந்து நிற்கும். ஒரு சிலருக்கு பரம்பரை பரம்பரையாக செல்வ செழிப்படியே வந்திருப்பான். அப்படின்னா அந்த உயிர் தான் வாழ்ந்த காலத்துல நல்லவற்றை பலருக்கு செய்திருக்கும், எல்லாருக்கும் அறம் செய்து செய்து கொடுத்து கொடுத்து மகிழ்ந்திருக்கும். ஆனா அந்த உயிரை கொண்டு வந்து இறைவன் செல்வ செழிப்புல கொண்டு பிறக்க வைத்திருக்கிறார். இருக்கும் போதே இல்ல 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 இல்லன்னு கஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அவங்களா என்ன பண்ணிருப்பாரு, அடுத்த பிறகு ஒண்ணு இல்லாமலே கொண்டு வந்து பிறக்க வச்சிருப்பார், வறுமையில கடரா அப்படி பிறக்க வச்சிருப்பார். இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கூட இருக்க ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா முன்னே செய்த வினைதான் காரணம். அந்த வினையின் காரணமாக தான் இந்த பிறப்பு நமக்கு அமைகிறது. இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற தாய் தந்தை மனைவி சுற்றம் எல்லாமே நாம செஞ்ச வினையின் காரணமா கிடைத்தது தான். அப்ப ஏன் நம்ம ஒரு செல்வ செழிப்பான டாட்டா வீட்லயோ பிர்லா வீட்லயோ பிறக்காம நாம எங்க இந்த குடிசையில் வந்து பிறந்தோம் அப்படின்னு கேட்டா நாம செஞ்ச வினை அப்படி இருக்கு. என்ன பண்றது அப்ப நம்ம ஏதோ செய்யாம இறைவன் கொண்டாந்து இந்த உயிரை கொண்டாந்து நம்மளை கொண்டாந்து இங்க போடணும் அவனுக்கு என்ன தலையெழுத்தா என்ன? நம்ம ஏன் இந்த பிறப்புல கொண்டாந்து அதுவும் இத்தனை துன்பத்துக்கு இடையில கொண்டு வந்து நம்மளை கொண்டாந்து இன்னைக்கு யாராரும் காசு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத குடும்பத்துல பிறந்திருக்கிறான். நம்ம காசுக்கே என்ன பண்ணு வழி தெரியாத பிறக்க குடும்பத்துல பிறந்துகிட்டு எதுக்கு இந்த மாறுதல், ஏன் இப்படி கிடக்குது அப்படி கேட்டா அது அந்தந்த உயிர் செய்த வினைகள் தான் காரணம். சரி, இப்ப அந்த வினையும் தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்ணலாம்னார். இறைவனை நினைந்து நினைந்து நாம் செய்த தவறுகளை நினைந்து நினைந்து வருந்தினால் அந்த துன்பத்திலிருந்து நம்மளை இறைவன் மீட்டுக் கொடுப்பார். நாம செய்யாம இந்த வறுமை பதம் நமக்கு வாராது. நம்ம செய்யாம செல்வம் வரும்போது மயக்கம் இருக்கக்கூடாது. என்னது காசு வந்துருச்சு காசு இருக்குது என்ன வேணாம் பண்ணலாம் காசுக்கு என்ன வேணாம் பண்ணணும் மயக்கம் வந்துச்சுன்னா அடுத்த பிறவி துன்பமா போயிடும். வறுமை இருக்கின்ற பொழுது நாம் செய்த தவறு காரணமாக பிழை காரணமாகத்தான் இறைவன் வறுமை கொடுத்திருக்கிறான் என்று கருதி நாம நம்மால் இயன்ற ஒரு அறத்தை செய்து கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த பிறப்பு நன்றாக அமையும் என்பதுதான் கருத்தை ஒழிய அதை விட்டுட்டு அது நடந்து நடந்து போச்சு நாம் என்ன பண்ண முடியும் இப்படியே காலம் போக வேண்டியதானா அப்படின்னு இல்லை. எந்த ஒரு துன்பத்திற்கும் நீக்கம் செய்வதற்கான பிராய சித்தம் ஒரு வடிகால் என்பது இறைவன் வைத்திருக்கிறான். அப்ப நாம் செய்த பிழையை நினைந்து வருந்துவோம் என்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக மன்னித்து நமக்கு கருணை செய்வார். அவனை போல மன்னிப்பதற்குரிய ஆள் உலகத்துல வேற ஒருத்தருமே இல்லை. அதனால எப்பவுமே இறைவன் கருணை வடிவமான நாம் செய்த தவறை நினைந்து வருந்தனும். அந்த வருத்தம் நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா நிச்சயமாக இறைவன் அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொடுப்பார் என்பதுதான் நம்முடைய நூல்கள் எடுத்து காட்டியிருக்கிறது. எனவே செல்வம் நல் உறவு நல்குறவு அப்படின்னு சொல்றார். அப்ப நல்குறவு என்பது வறுமை. எனவே செல்வம் நல்குறவு என்று சொல்லப்படுகின்ற முறையே இந்த ரெண்டு சொல்றார். இது மட்டுமல்ல, எனவே நமக்கு இருக்கிற தற்போது உள்ள பொருளாதார நிலைக்கு மேலாக நல்வினையோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் கீழாக நிற்கக்கூடிய இழிந்த நிலையோ என்று சொல்லப்படுகிற நிலை அதை சொல்கிறார். செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல் அரம்பின்றி, அதாவது விண்ணுலகவாசிகள் அதாவது விண்ணோர் புழு புல் அரம்பின்றி அதாவது மனிதன் நரகத்தில் உழல்பவன் ஆகிய அனைவருக்கும் அனைத்துக்கும் எய்துக்கரியவன் நம்முடைய பெருமான். இப்ப இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டா அப்படியே அந்த வாசகத்தை சொல்லணும்னா நல்ல பொருளாதார நிலையில் செல்வம் என்கிற நிலை அதாவது தற்போதுள்ள பொருளாதார நிலைக்கு மேலாக நம்மால் கருதப்படுபவன் இறைவன். தற்போதுள்ள பொருளாதார நிலைக்கு கீழாக இழிந்து விடுமோ என்கிற அச்சம். ஆக இறைவனுக்கு அவன் தற்போது உள்ள செல்வ நிலைக்கு மேலான நிலை ஒன்று இல்லை. அவன் இப்போது இருக்கும் நிலைக்கு கீழாக இறங்கி விடுவோமோ என்ற அச்சம். எனவே அதைத்தான் எடுத்து சொல்கிறார். இறைவன் செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல் அறம் புல்வரம்பு இன்றி யாருக்கும் அரும்பொருள், அதாவது வானில் இருப்பவர்கள், மண்ணில் இருப்பவர்கள், செல்வந்தர்கள், வறுமையில் இருப்பவர்கள், நரகத்தில் இருப்பவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் இறைவன் எளியவன் அல்ல. அவன் எல்லோருக்குமே அரியவன் தான். சாமி வசதியானவருக்கு தாங்க இறங்கி வராரு அப்படிலாம் இல்ல. எவ்வளவு செல்வத்தை படைத்திருந்தாலும் செல்வத்துக்கு அகப்படுபவன் அல்ல இறைவன். எவ்வளவு படித்திருந்தாலும் படிப்புக்கு அகப்படுவோன் அல்ல இறைவன். இப்ப எதுக்குத்தான் தன் அகப்படுவார்? அன்புக்கு மட்டுமே அகப்படுகிற பொருள். இதை தங்க திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வருகிறார். அன்பு அன்பு அன்பு. இறைவனை நாம அனுபவிப்பதற்கு அன்புதான் வேண்டும். இறைவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அன்பை மட்டும்தானே ஒழிய பேரொன்றுலாம் இல்ல. கொஞ்சம் வசதியான ஆளு இவர் ஆட்கொண்டா நம்ம கோயில கட்டிடுவாரு, நமக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னா இறைவன் யாரையும் ஆட்கொள்வது இல்லைங்க. அப்படி ஆட்கொள்வதா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? நம்மளை எல்லாம் விட்டுருப்பாரு. நாளா இவங்கெல்லாம் ஆட்கொண்டு என்ன பண்ண போறாங்க, என்னத்தை செய்ய போறாங்க? யாருப்பா பவானியில பெரிய பெரிய ஆட்கள் கூடி அந்த ஆளையெல்லாம் அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஏதோ ஒன்னு செஞ்சு அவங்கள ஆட்பட வச்சு அவங்களே ஆளாளு கொண்டாந்து என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருப்பாரு இல்லைங்களா? அவர்லாம் நம்ம நினைச்சு பாருங்க, அப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் விட்டு போட்டு நம்மளே ஆட்கொண்டு இருக்கிறாரேன் பொறுமா என்னத்துக்கு அப்படி? ஏன்னா நம்மிடத்துல பொருள் இல்ல, நம்மகிட்ட கல்வி இல்ல, ஆனா ஏதோ ஒரு புண்ணியம் இறைவனை நோக்கி முந்தைய பிறப்புகளை செஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு நினைவு தெரிஞ்சு ஒண்ணும் பண்ணி வைக்கல. நமக்கு இன்னைக்கு நாம பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டைரி புரட்டி பார்த்தோம்னா எல்லாம் குப்பையத்தான் கிடக்குது. எங்கேயாவது புண்ணியம் செஞ்சிருக்கோம், புண்ணியம் செஞ்சிருக்கோம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டா பொன்னிங்க. ஆனா அப்புறம் எப்படிங்க நம்மளையெல்லாம் ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டா முந்தைய பிறப்புகள்ல கொஞ்சம் செய்திருக்கிற புண்ணியம் அதுதான். இன்னைக்கு திருநீரை பூச வைத்து உருத்ரா, இது வந்து இறைவனுடைய வேடம்ங்க. தன் வேடத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறானே, நினைச்சு பாருங்க. அவனுக்கு எது வேடம்னா திருநீரும் உருத்திராக்கும் இறைவனுடைய வேடம். தன் வேடத்தை தொண்டர்களுக்கு கொடுக்கிறான். அதனாலதான் வேடம் கை தொழுத வீடு எளிதாம் என்று ஏன் சொன்னான்னு கேட்டா தன்னை தன்னுடைய வடிவத்தை அல்லவா நமக்கு கொடுத்திருக்கிறான். அவன் விரும்பி அணிவது உருத்திராக்கம், அவன் விரும்பி அணிவது திருநீர். இந்த ரெண்டையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா? ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கல? யாருக்கு விரும்புறோமோ அவங்க தானே நாம கொடுப்போம். நினைச்சு பாருங்க, யாருக்கு வேணாலும் கொடுத்துருமா என்ன? நாம யார விரும்புறோமோ அவங்களுக்கு தானே நம்ம பொருளை கொடுப்போம். விரும்பாதவங்க கூட நம்ம பொருளை கொடுப்போமா என்ன? அப்ப இறைவன் நம்மை விரும்பிய காரணத்தாலும் அவன் பூசின திருநீட்டு நமக்கு கொடுத்துருக்கிறான். அவன் அணிந்த உருத்தாக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான். நமக்கு இறைவன் மீது விருப்பம் இல்லைன்னா என்ன இதெல்லாம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இதை நாம உணரணும். அதனால தான் 12 சூத்திரம் சிவஞான போதம் படிக்கும் போது நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம். இறைவன் தன் வேடத்தை தன் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறத, அவர் தன்னையே கொடுத்திருக்கிறாங்கிறத சிவஞான போதத்திலும் சிவஞான சித்தியாரிலும் நம்முடைய பெருமக்கள் அருளி இருக்கிறாங்க அத்தகைய நிலை. எனவே இறைவன் யாருக்கும் அறிவறியன் என்பதைத்தான், அந்த யாருக்குங்கிற சொல்லுக்கு தான் இத்தனை போடுகிறார். செல்வம் நல்குறவு விண்ணோர் புழு அப்புறம் அங்க இருக்க வானில் இருக்கக்கூடிய நிலை அறம்பெயர் அப்படிங்கிற அரம்பு புல் அரம்பு இன்றி யாருக்கும் அரும்பொருள், யாருக்கும் அறியவையும் அல்ல, எல்லாத்தையும் கடந்து நிற்க பெருமான் எல்லையில் கடல் கண்டும் அப்படி அறிய பொருளாக இறைவனுடைய திருவடியை கண்டு வழிபாடு செய்கிற பேரு பெற்ற பிறகும் நான் அவனை விட்டு பிரிஞ்சிட்டனேன்னு வருந்துறாரு. ஏன்னா இது குருநாதனை கண்டு பிரிந்த ஏக்கம் காரணமாக சொல்லுகிறார். எல்லையில் கடல் கண்டும் அவனுடைய திருவடியை கண்டும் பிரிந்தனன் அவர் போயிட்டாரு, நான் மட்டும் இருக்கிறேன். கல்வகை மனத்தேன் பட்ட கட்டணி. இது எப்படிப்பட்டது கேட்டா என்னுடைய பிரிவு கல்லை போன்று கிடக்கக்கூடிய பிரிவாயிற்று. அதுதான் அசைவற்று கிடக்கும். இரு அப்படின்னா போட்டா போட்ட இடத்துல கிடக்கும். அது மாதிரி நானும் கல்ல போல கிடக்கிறேன் என்று வருந்துகிறார் இந்த பாட்டுல மணிவாசக பெருமான். எனவே கல்வகை மனத்தேன் பட்ட கட்டம், கட்டம்னா திரும்ப கஷ்டம்ங்கிற பாருங்க, அதான் கட்டம்னு பேரு. எனவே கல்லை போன்று நான் அவனை பிரிந்து கிடக்கின்றேன் என்று இந்த பிரிவினை இந்த பாட்டுல எடுத்து காட்டுகிறார். இறைவன் யாருக்கும் அறியவன், அப்படி அறியவனாகிய அந்த பெருமானை எனக்கு அவனே எனக்கு குருநாதாக வந்தான். அந்த குருநாதனை கண்டேன், கண்ட பிறகு அவனை பிரிந்திருக்க கூடாது, இருந்தாலும் நான் பிரிந்துட்டேன். பிரிந்த பிறகு இப்ப எப்படி கிடக்கிறேன், கல்லு போல கிடக்கிறேன் என்று வருந்துகிறார் இந்த பாட்டுல மணிவாசக பெருமான்.